నచ ద్వారతయా ఉపస్థిత ఇత్యాదేహే అదిగానే మిథ్యాత్వేను పిరికిణం. మిథ్యాత్వేనని చేతబట్టలేకే సత్యత్వాది ధర్మ పరత్వ విరోధి
సాగేన వర్ధతే వ్యాధి సాగేన వర్ధతే వ్యాధి మరి
అని ఉన్నావు తనియా పండి ద్వారతయా ఉపస్థిత ఐక్యాదేహే మిథ్యాత్వే న సత్యత్వాది ధర్మ పరత్వ విరోధిత సత్యత్వే చ అపసిద్ధాంత ఇది వాక్యం. ఇది ముందు ఎన్న చెన్నారన్నా ஒரு கேள்வி வந்தது, அகண்டார்த்த போதம்ங்கிறது இந்த பிரமத்துக்கு எப்படி விரோதியாக முடியும்? ஏன்னா அது ஒன்றும் விருத்தமான அர்த்தத்தை தெரிவிக்கவே இல்லையே, வெறும் சொரூபத்தை மாத்திரம்தான் தெரிவிக்கிறது. ஜகத்து இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதோ இல்லை, வெறும் சொரூபத்தை தெரிவிச்சா இது எப்படி விரோதமாகும்னு கேட்டேன். அதுக்கு சொன்னால் இந்த சாட்சாத் இந்த அகண்டார்த்த போதத்துக்கு அது விஷயம் ஆகாட்டாலும், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய துவாரமா இருக்க சப்தத்திலேருந்து முதல்ல ஒரு போதம் வருது, அதுக்கப்புறம் அகண்டார்த்த போதம் வருது, லட்சணையா ஜெகத் ஜெய லட்சணம் எல்லாம் பண்ணி, அப்ப அது நடுப்புற வரக்கூடிய போதம் இருக்கு, அது விரோதியாக இருக்கு. அதுல வந்து அத்விதீயம் இத்தியாதி பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால துவைத்த ஞானத்துக்கு அது விரோதியாக இருக்கும். துவாரத்தையா, துவாரம்னா நடுப்புற வரக்கூடிய, அகண்டார்த்த போதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வாக்கியத்திலேருந்து எந்த ஒரு போதம் வந்ததோ அந்த போதத்துல விருத்த விஷயகத்துவம் இருக்கிறதுனாலே அப்புறம் வரக்கூடிய அகண்டார்த்த போதம் கூட அந்த பிரம துவைத பிரமத்துக்கு விரோதியாக இருக்கும், துவைத பிரதிபாசத்துக்கு சொன்னார். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த துவாரத்துல அத்விதீயத்துவம் வந்திருக்கு, ஏகத்துவம் வந்திருக்கு, ஏகம் ஏவா அத்விதீயம் எல்லாம் துவாரபூத புத்தியில இருக்கு. அந்த அத்விதீயத்துவம்லாம் மிச்சதானே, அது ஒன்றும் சத்தியம் இல்லை, ஸ்வரூபந்தான் சத்தியம். சரி, அந்த அத்வைதத்துவங்கிறது சத்தியம் இல்லை, அது மித்யாத்வம் மித்யாதான்னு சொல்லிட்டா அப்ப பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றதுக்கு அது எப்படி விரோதியாகும்? எப்படின்னா, நாம வந்து ஒரு பாம்பை பார்த்துட்டு இருக்கோம், அது கயத்துல பார்க்கிற பாம்பு, பாம்புங்கிறது பொய் தானே. அங்க பாம்பு பொய்ன்னு சொன்னா அப்ப பாம்பு இல்லைங்கிறது நிஜமா இருக்கலாம் இல்லையா? பாம்பு பொய்ன்னு சொன்னா அப்ப அது பாம்பு இல்லை அப்படிங்கிறது நிஜம். பாம்பு பொய்யா இருந்தாலும் அது வந்து பாம்பு இல்லாம போகாது அப்படின்னு சொல்லலாமோ, சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப அத்விதீயத்துவங்கிறது பொய் அப்படின்னா அத்விதீயம் இல்லைங்கிறது நிஜம்னு தானே சொல்லணும். அத்விதீயத்துவம் பொய்யா இருந்தால் கூட துவிதியங்கிறது நிஜம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இது சொன்னா எப்படி இருக்குன்னா, பாம்புங்கிறது பொய் தான் அது, ஆனாலும் அது பாம்பு இல்லைங்கிறது நிஜமாகாது அப்படின்னு சொன்னா எப்படி தப்போ? அது போல இதாகுது. அப்படின்னாச்சு, துவாரதையா உபஸ்திதமா இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அத்விதீயத்துவம் சத்தியத்துவம் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அது அத்விதீயத்துவ சத்தியத்துவத்துக்கெல்லாம் விரோதியாக இருக்க பிரபஞ்ச சத்தியத்துவத்துக்கு இல்லையா? அதனால அதுக்கப்புறம் அது பாரபூதமான ஜானம் விரோதியாக இருக்கத்தை கண்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அகண்டார்த்த புத்தியும் இந்த பிரமத்துக்கு விரோதியாகிறது அப்படின்னு சொன்னாலே அது இப்ப சொல்ல முடியாது போச்சு அப்படின்னு கேள்வி. துவாரதையா உபஸ்தித ஐக்கியாதேர் மித்யாத்வே ந சத்தியத்வாதி தர்மபரத்துவ விரோதிதா சத்தியத்வே. அதுக்காக துவாரத்துல சொல்லக்கூடிய அந்த அத்விதீயத்துவங்கள்லாம் சத்தியம்னு சொன்னோம்னா அப்ப சத்தியத்வேச்ச அபசித்தாந்த, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அதை தவிர்த்து வேற எதுவுமே சத்தியம் இல்லை. அப்ப அத்விதீயத்துவம் ஐக்கியம் இதெல்லாம் எப்படி சத்தியம்னு சொல்லுவேன்? சொன்னா விரோதம் தானே, இது சித்தாந்த விரோதம் வருமேன்னு கேட்டேன். பதில் என்ன சொல்றார், அத்விதீயத்துவங்கிறது சத்தியம்தான், ஏக்கம்னு ஐக்கியம் சொன்னது சத்தியம்தான், அப்போ எப்படி விரோதமாச்சே? அபசித்தாந்தம் வராதா? பிரம்மத்தை தவிர்த்து அத்விதீயத்துவம் அதனுடைய அத்விதீயத்துவமும் சத்தியம்னு சொன்னா ஆட்டம் போச்சேன்னு கேட்டா பதில் சொல்றார், பின்னத்வே சதி சத்தியதாயாமேவ அபசித்தாந்த. பிரம்ம அத்விதீயம்னு சொல்லும்போது அந்த அத்விதீயத்துவங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறானதா இல்லையே, அது பிரம்மமே தானே அதனுடைய அத்விதீயத்துவங்கிறது, அதனால அபசித்தாந்தம் இல்லை. நமக்கு எப்போ அபசித்தாந்தம் வரும்? பிரம்மம் ஒன்று சத்தியம், அதை தவிர்த்து இன்னொன்று சத்தியம் அப்படின்னு வந்தா அபசித்தாந்தம் அத்வைதத்துக்கு. ஆனா பிரம்மத்துல இருக்கக்கூடிய அத்வைதம் அத்வைத தன்மைங்கிறது இருக்கே, அது பிரம்மமே தான், அதை காட்டிலும் வேறானது இல்லைன்னு சொல்லும் போது அது சத்தியம்னு சொன்னா எப்படி அத்வைதத்துக்கு ஹானி வர முடியும்? அபேதே துவாரத்வானுபபத்தி. அப்ப இந்த அத்விதீயத்துவம் பிரம்மமும் ஒண்ணுதான் சொன்னா அகண்ட பிரம்மஞானத்துக்கு பிரம்மஞானமே துவாரம்னு எப்படி சொல்றது? துவாரமும் அதுவே, துவாரியும் அதுவேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான். பதில் சொல்றார், கல்பித தர்மதாகத்துவேன துவாரத்துவ சம்பவா. பிரம்மம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் எல்லாமே பிரம்மந்தான், ஆனா பிரம்மணஹா ஆனந்தா அப்படின்னு சொல்றது வழக்கமா இருக்கு. எப்படி இருக்கு? கல்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆனந்தா அனுபவா, பிரம்மத்தினுடைய அனுபவம்னு சொல்லுவா, நித்தியத்துவம்னு சொல்லுவா. நித்தியத்துவங்கிறது ஒன்றும் பிரம்மத்தை காட்டிலையும் தனியா ஒன்றும் இல்லை, அதுல இருந்தாலும் அதை வந்து நித்தியத்துவம்னு பிரிச்சு கல்பனை பண்ணி தனியாக சொல்றது வழக்கம். ஆக கல்பிதமான அந்த பேதம் ஒரு ரெண்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில இடத்துல நாம வந்து பேதத்தை மாத்திரம் கல்பிக்கிறோம், வஸ்துவை கல்பிக்கிறது இல்லை. சில இடத்துல வஸ்துவையும் சேர்த்து கல்பிக்கிறோம். அப்பேற்பட்ட இடத்துல என்ன ஆகும்னா வஸ்துவும் மித்யா பேதமும் மித்யா. அந்த சுக்தியில வந்து ரஜதமும் சேர்த்து கல்பனை பண்ணினோம், ரஜதமும் தப்பு, ரஜதமும் பொய், ரஜதத்துக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் பேதம் எல்லாமே பொய். ஆனால் இந்த இடத்துல ஆனந்தத்தை பிரம்மத்துல நான் கல்பிக்கல, பிரம்மம் ஆனந்தமே ஆனந்தமாவே தான் இருக்கு. ஆனா பிரம்மத்தினுடைய ஆனந்தம்னு சொல்லும் போது அந்த பேதத்தை மாத்திரம் கல்பிக்கிறேன், தர்ம தர்மி பாவத்தை கல்பிக்கிறேன். பிரம்மத்துல ஆனந்தம் இருக்கு, ஏகப்பட்ட ஆனந்தம், அளவில்லாத ஆனந்தம் கொண்டது பிரம்மம் அப்படின்னு சொன்னேன்னா இது சத்தியமா இல்லையா? அபரிச்சின்னமான ஆனந்தமுடையது பிரம்மம் அப்படி சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லாமா? அப்ப அந்த பிரம்மத்துக்கிட்ட நிறைய ஆனந்தம் இருக்குன்னு தானே அர்த்தமாச்சு. அப்ப பிரம்மம் வேற, அதனுடைய ஆனந்தம் வேற அப்படின்னு இதுல இருந்து பார்த்தா தெரியறதா இல்லையா? தெரியுறது, கல்பனை. அது அந்த பேதத்தை கல்பனை பண்ணி அந்த மாதிரி சப்த பிரயோகம் பண்ணணும். வாஸ்தவமா பிரம்மம் வேற ஆனந்தம் வேறங்கிறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுது? பேதம் கல்பிக்கப்பட்டிருக்கு. கல்பித பேதம், கல்பித தர்மதாக்கத்துவேன துவாரத்துவ சம்பவா. இது எனக்கு போகணும். நச்ச அத்த சத்தியத்வாதேகே துவாரத்வேன உபாதானா தேஷாமேவ ஏதத் விரோதா இது வாச்சியம். இது மேல கல்பித ஜாதி ரூபஸ்ய துவாரதயா சத்வரூபேண உபாதானேபி பாரமார்த்திகத்வாக்காரேண நிஷேதகானாம் அவிரோதா. துவாரத்துக்கும் துவாரிக்கும் விரோதம். அதாவது எது முக்கியமான தாத்பரிய விஷயமோ அதுக்கும், அதுக்கு முன்னாடி அந்த ஞானம் புறக்கணும்னா என்ன ஒரு ஞானம் வேணுமோ அந்த ஞானத்துக்கும் ரெண்டுக்கும் விரோதம். அப்படி இருந்தா எப்படி வர முடியும்? இப்ப எப்படி எப்படி விரோதம் வந்தது? இப்ப சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் பிரம்மத்துல இருக்கிறதாக முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கக்கூடிய வெறும் பிரம்மம் அகண்டார்த்தமாக தெரியணும். அப்ப நடுப்புற வந்ததுதான் துவாரீபூதமான போதம். அங்க சத்தியத்துவம் இருக்குன்னு சொன்னது, சத்தியமான சத்தியத்துவம், சத்தியமான ஞானத்துவம், சத்தியமான ஆனந்தத்துவம் தெரியுது அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துவாரி இருக்கே அது வெறும் அகண்டார்த்தமாக இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், துவாரமாக இதை எடுத்துட்டதுனாலே, துவாரமாக எடுத்துட்ட இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் இந்த புத்திகள் இருக்கே, இந்த புத்திக்கும் அந்த அகண்டார்த்தத்துக்கும் விரோதம் வருமே அப்படின்னா, அப்ப விருத்தமா இருக்கக்கூடிய ஒண்ணு துவாரமாக நீ எப்படி சொல்லுவே? பதில் என்ன சொல்றார்? நீங்க சொல்ற மாதிரி சத்தியத்துவம் இங்க விரோதியாக இருக்கும்படியாக இல்லை. ஏன்னு சொன்னா கல்பிதமான ஜாதி லோக பிரசித்தமான ஒரு அர்த்தத்தை வச்சுன்னு நான் சொல் இந்த சப்தங்களை பிரயோகம் பண்ணணும். சத்தியம் சத்தியம்னு லோகத்துல எப்படி சொல்லுவாளோ இல்லையோ, அப்ப பொதுவாக இதுவும் சத்தியம் அதுவும் சத்தியம் அதுவும் சத்தியம்னு எல்லா பிரபஞ்சத்துல பல பதார்த்தங்களை சத்தியமாக சொல்லும் போது அந்த சத்தியமா இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்துக்கும் அனுகதமாக அனுஸ்தூதமாக சத்தியத்துவம் அப்படின்னு ஒரு ஜாத்தியை சொல்லுவோமே, அந்த ஜாத்தியத்தான் நான் இங்க சத்தியத்துவங்கிறது எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆனந்தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது ஆனந்தத்துவம்னா என்ன? நம்ம அனுபவிச்ச பல ஆனந்தங்கள் இருக்கு, சுகம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு தன்மையா ஆனந்தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் அதுவே நிஜமான ஆனந்தத்துவம் இல்லை. சத்தியத்வாதேகே கல்பித ஜாதி ரூபஸ்ய துவாரதயா ஸ்வரூபேண உபாதானேபி, அது பிரசித்தமான இவனுக்கு அர்த்தம் புரியணுமேங்கிறதுக்காக, சப்தார்த்தம் தெரியறதுக்காக லோக பிரசித்தமான அந்த ஜாத்தியை துவாரமாக எடுத்துண்டுது புரிய வைக்கிறதுக்கு. ஆனால் பரமார்த்திகத்வாக்காரேன நிஷேதகானாம் அவிரோதா, அது இல்லை அப்படின்னு சொல்றது பரமார்த்தம் இல்லைன்னு சொல்றது. ஒரு இடத்துல கட்டம் இருக்கு, இந்த கட்டம் தங்க கட்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்போ கட்டம் இருக்குன்னு சொன்னதுக்கும் இந்த இல்லைன்னு சொல்ற வாக்கியத்துக்கும் விரோதம் வருமோ? ஒருத்தங்கிட்ட பானை இருக்கு, கோயவன் கிட்ட, இவங்கிட்ட ஸ்வர்ண கட்டம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன், அவனுக்கு கட்டம் இருக்குங்கிறதுக்கும் சொர்ண கட்டம் இல்லைன்னு சொல்றதுக்கும் விரோதம் உண்டோ? கிடையாது, ரெண்டும் சரி இல்லையா? ஏன் அப்படி? அவங்ககிட்ட இருக்கிறது சொர்ண கட்டம் இல்லை, மண் கட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப பார்க்கக்கூடிய சத்தியத்துவம் பிரபஞ்சம் பூரா பிரம்மத்துல இல்லைன்னு சொல்லும் போது நாம எப்படி சொல்றோம்னு கேட்டா, பரமார்த்தமாக இல்லை, அந்த குலாலங்கிட்ட இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் தங்கமாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்கக்கூடிய பிரபஞ்சங்கள்லாம் பரமார்த்தமாக இல்லைன்னு சொல்லு. அப்போ பிரச்சனை தீர்ந்து போச்சு. நீங்க பிரம்மத்துல சத்தியத்துவம் இருக்கு, ஞானத்துவம் இருக்குன்னு துவாரிபூத போதத்துல தெரிஞ்சதுன்னு சொன்னாலும் இல்லையோ, அதெல்லாம் சத்தியம்னு யாரு சொன்னா? அது பரமார்த்தமா இல்லை, ஆனா வியாபாரிகமாக இருக்கு. வியாபாரிகமா அது சத்தியம்தான், ஞானம்தான், ஆனந்தம்தான், அந்த தர்ம தர்ம விபாவங்கள் எல்லாமே பிரபஞ்சம் பூரா பிரம்மத்துல வியாபாரிகமாக இருந்துட்டு இருக்கு, பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொன்னா விரோதத்துக்கு பரிகாரமாயிருக்கு. அதான் பாரமார்த்திகத்வாக்காரேன நிஷேதகானாம் அவிரோதா, அந்த நிஷேதத்துக்கு விரோதம் இல்லை. ஏதேனா பிரம்ம அனந்தபதையோரபி பாதகத்துவம் வியாக்கியாதம், சொன்ன வாக்கியத்துல ஜகர் ஜெகல் லட்சணேன்னு சொல்லி பாதி விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான். இல்லையா, ஜகத் அஜகல் லட்சணான ஒரு அம்சத்தை விட்டுட்டு ஒரு அம்சத்தை வச்சுக்கிறேன், ஏன் விடணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பாதகத்தை காண்பிச்சு இதனால தான் விடணும்னு வச்சிருக்கோம். என்னன்னா, நேத்தி நேத்தி அந்த மித்யா பிரபஞ்ச மித்யாத்துவ போதகமான ஸ்ருதிகள்லாம் இருக்கே, அதுதான் பிரமாணம்னு முதல்ல சொல்லியாச்சு, இதுவரையில ஆச்சு. இனிமேல என்ன சொல்றார், இன்னொரு பிரமாணம் சொல்றார், இந்த வாக்கியத்திலேயே அனந்தம்னு போட்டிருக்கோம் இல்லையோ, இதனாலேயே தெரிகிறது. அதே மாதிரி பிரம்மான்னு போட்டிருக்கு இல்லையா, பிரம்ம சப்தம் அனந்த சப்தம் கூட இந்த அம்சத்துக்கு பாதகம், அதனாலதான் ஜெகதஜல் லட்சணம் சொல்லும்படியாக இருக்கு. பிரம்ம அனந்தபதையோரபி பாதகத்துவம் வியாக்கியாதம், எப்படின்னு கேட்டா, பிரம்மாங்கிற சப்தம் மூணு விதமான பரிச்சேதம் இல்லாத பெரிய வஸ்து அப்படிங்கறத காண்பிக்கிறது. அனந்தங்கிற சப்தத்துக்கு நேரடியாகவே மூணு விதமான அந்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க அதுல ஏதாவது ஒரு பேதத்தை கல்பனை பண்ணி கொண்டு வந்தால் இந்த அனந்தத்துங்கிறது அதுக்கு விரோதமாக இருக்கும். ஆகையால அந்த தர்ம தர்மி பேதம் கூட இல்லாத அந்த விசேஷணாம்சத்தை பரித்தியாகம் பண்ணி விசேஷாம்சம் மாத்திரம் அந்த மகா வாக்கியத்துல தெரியும்படியாக ஜெகத் ஜெகத் லட்சணை செய்யப்பட்டது. இது இதுக்கு அர்த்தம். இது மேல அவர் கேள்வி கேட்க போறார். நனு அத கஸ்மாதுச்சதே பிரம்மேதி கிரகந்தோ யஸ்மின் குணாஹ இத்யாதி ஸ்ருத்யா மகத் குணத்வாத் யம் அனந்தமாஹு இத்யாதி ஸ்மிருத்யா ச பிரம்ம அனந்தபதயோ சகுண வாசித்வேன நிர்வசனாத் கதம் ந தாப்யாம் விரோத இதி சேன்ன. பிரம்ம அனந்தபதம் இது ரெண்டுமே இந்த அத்விதீயம் அகண்டார்த்தங்கிறதுக்கு பாதகம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதாவது எதுக்கு பாதகம்னா, விசிஷ்டம்னு சொல்றதுக்கு பாதகம், அத்வைதம் சொல்றதுக்கு பாதகமாக இல்லை. ஆனா இவரை என்ன சொல்றாரு பூர்வபக்ஷி, அப்படி சொல்லக்கூடாது, பிரம்ம அனந்த பதங்கிறது உங்களுடைய நிர்குணவாதத்துக்கு பாதகம் தான். எப்படி பாதகம்? பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு அர்த்தம் சொன்னதோ மூணு விதமான பரிச்சேதம் இல்லாதுன்னு, ஆனால் ஸ்ருதி எப்படி அர்த்தம் சொல்லி கொடுக்கறது? அத கஸ்மாதுச்சதே பிரம்மேதி கிரகந்தோ ஹியஸ்மின் குணாஹ, ஏன் அந்த பிரம்மான்னு இருக்க பேரு அப்படின்னு கேட்டு, நிறைய குணங்கள் இருக்கிறதுனாலே அப்படின்னு சொல்லுது. அப்ப என்னாச்சு, சகுணம்னு தானே சொல்றது, ஏன் அதுக்கு பிரம்மம்னு பேரு? கிரகந்தோஹி அஸ்மின் குணாஹ, பெரிய பெரிய குணங்கள் இதுல இருக்கு, அதனாலதான் அதை வந்து பிரம்மம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னதுனால நீங்க குணமே இல்லேன்னு சொல்றதுக்கு விரோதம் தானே? சரி, அதே மாதிரி அனந்தம்ங்கிறது சொன்னேன், அனந்தம்ங்கிறது அங்கேயும் ஒரு கேள்வி, எப்படி எப்படி இது அனந்தம்னு சொல்றது? இந்த பாகவதத்திலேருந்து எடுத்திருக்கார், மகத் குணத்வாத் யம் அனந்தமாகு. பாகவதம் 1:18-19 இருக்கு. அப்ப மகத் குணத்வா, பெரிய குணங்கள் கொண்டவராக இருக்கிறதுனால தான் அவரை அனந்தகான்னு பேரு அனந்தம்னு சொல்ற அனந்தம்னு சொல்றாருன்னு போட்டிருக்கு. அப்ப என்னாச்சு, அந்த ஸ்ருதியும் பாகவதும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பிரம்மாங்கிற சப்தத்துக்கு கப்பா உச்சதே பிரம்மா இது பிருகந்தோகி அஸ்மின் குணாக அப்படின்னு. ஏன் அனந்தம்னு சொல்லணும், மகத் குணத்வாத் எம் அனந்தமாகு. அனந்தம்னு பேர் வந்ததுக்கு பெரிய குணங்கள் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ இந்த ரெண்டு சப்தமுமே நிறைய குணங்கள் இருக்குங்கிறத பகவான் இடத்துல இருக்குங்கிறத காண்பிக்கிறதே தவிர அவரை நிர்குணம் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. இது சேன்னா உக்தஸ்ருதிஸ்மிருத்யோ சகுண பிரகரணஸ்தித பிரம்ம அனந்த சப்தார்த்த விஷயத்வேன லக்ஷண வாக்கியஸ்தித பிரம்மானந்த சப்தார்த்த நிர்வச்சன பரத்வா யோகாத் வர்ணிச்சிட்டார் திருமா சித்தர் அத்வைதி. நீங்க சொன்ன வாக்கியங்கள் வேற பிரகரணத்துல இருக்கு, நான் சொல்ற பிரகரணத்துல கிடையாது. அத்வைதிய நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது நிர்குண பிரகரணம். நிர்குண பிரகரணம்னு சொன்னா சுத்த ஜேய பிரம்ம பிரகரணம். நீங்க சொன்ன வாக்கியங்கள்லாம் சகுண உபாசனா பிரகரணம், சகுண பிரம்ம பிரகரணம். மகத் குணத்வாத்யம் அனந்தமாகுன்னு சொன்னது அது வந்து உபாசனா பிரகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகத் குணத்வா அதே மாதிரி கஸ்மாதுச்சதே பிரம்மேதி பிருகந்தோஹி அஸ்மின் குணாக அது உபாசனா பிரகரணம். அங்க சொன்ன விஷயத்தை வச்சுட்டு நீங்க நிர்குணத்துக்கு விரோதம் சொன்னா தப்பு, அது வேற பிரகரணம் இது வேற பிரகரணம். அங்க சொன்னத்தை வச்சு நீங்க விரோதம் சொல்லக்கூடாது, அங்க உபாசனைக்காக சொல்லப்பட்டது அது. அதான் சொல்லலாம் சகுண பிரகரண ஸ்தித பிரம்ம அனந்த சப்தார்த்த விஷயத்துவேனா. அங்க என்ன பிரேயம் பிரம்மான்னு பேருன்னா அதான் நிறைய குணம் இருக்கு, அனந்தன்னு பிரேயம் பேருன்னு கேட்டா அத்தனை குணங்கள் இருக்கு அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்லியிருக்கு. அதை வச்சுட்டு இங்கே லக்ஷண வாக்கியஸ்தித பிரம்ம அனந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம்னு சொல்றது தப்பு. ஏன்னா இது நிர்குண பிரகரணம். இதுக்கு மேல அடுத்த விஷயத்துக்கு வந்தார். பாகவதம் அங்க உபாசனைக்காக வந்தது விட்டார். அது முன்ன பின்ன நாம பார்க்கணும் இங்க என்ன சொல்லியிருக்கீங்க. உபாசனா விஷயமா தான் இருக்கும் அநேகமா, இவர் பார்த்துதான் சொல்லுவார். பார்த்தா நமக்கு கிடைக்கும் முன்னாடி என்ன விஷயம் ஆரம்பிச்சிருக்காருன்னு. அப்படியே ஏகப்பட்ட அத்வைதம் இருக்கே பாகவதத்துல நிர்குணத்துவம். அதனால பிரகரண பேதம் பண்ணியே ஆகணும்னு மதுவதனபுர சுவாமிகள் சொல்றார். இதுக்கு மேல இவ்வளவு தூரம் சொன்ன விஷயத்துல எல்லாத்துக்கும் பிரதிகூல தர்க்கம் சொல்றேங்கிறான். அனுகூல தர்க்கம் இல்லை, பிரதிகூல தர்க்கம். நீங்க சொன்னது தப்புன்னு சொல்றதுக்கு நான் வந்து சில யுக்திகள் சொல்ல போறேன். எத்தனை அதான் அனுமானத்துல இந்த அனுமானம் தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு காமிச்சேன்னா அது வந்து பிரதிகூல தர்க்கமாக, சரின்னு சொல்றதுக்கு காமிச்சேன்னா அது அனுகூல தர்க்கமாக. இப்ப பிரதிகூல தர்க்கம் சொல்றீங்க. நானும் இமே ஹேதவா பிரதிகூல தர்க்க பராகதா. நீங்க இந்த சத்தியாதி வாக்கியம் அகண்டா அர்த்தம் லட்சண வாக்கியத்துவ அப்படின்லாம் சொன்னாலும் நிறைய அனுமானங்கள், அந்த அனுமானங்கள் எல்லாமே பிரதிகூல தர்க்கத்தினாலே அடிபட்டு போகும். எப்படி ததாசி பக்ஷ திருஷ்டாந்த லட்சணம் ஐக்கியபர வாக்கியம் எதி சம்சிருஷ்டார்த்தம் ந சாத் வாக்கியமேவ ந சாத்னு சொல்றேன். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றேன், இது பக்ஷம். திருஷ்டாந்தம் வந்து பிரகிருஷ்ட பிரகாசந்திரஹா, இது திருஷ்டாந்தத்துல சொல்றேன். இதெல்லாம் வந்து ரெண்டு பதார்த்தத்தினுடைய சேர்க்கையை தெரிவிக்காமல் வெறும் சொரூபத்தை மாத்திரம் சொல்லுமானால் இது ஒரு வாக்கியமே ஆகாது. வாக்கியம்னு சொன்னா பல பதார்த்தங்களுடைய அன்வயம் சொல்லி அதோட சம்சர்க்கத்தை சொல்லிக் கொடுத்தா தான் அது வாக்கியமாக முடியும். அது வெறும் சொரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் அது ஒரு வாக்கியமா இருக்காது, அது வாக்கியம்னு ஏற்றுக்க முடியாது. இதே பிரதிகூல தர்க்கம், அதனால அகண்டார்த்தம்னு சொல்லாது தப்பு. பக்ஷ திருஷ்டாந்த லட்சணம் ஐக்கியபர வாக்கியம் இது சம்சிருஷ்டார்த்தம் நசியா, உன்னோட ஒண்ணு சேர்ந்த பல பதார்த்தங்களாக இல்லாம போனால் வாக்கியமே வநசியா, அது ஒரு வாக்கியமே ஆகாது. ஏன் தெரியுமோ, ஏன் வாக்கியமானா என்ன, பல சமூக பதங்கள் இருந்தா அது ஒரு வாக்கியம்னு சொல்லலாமே, வெறும் பதங்கள் இருந்துட்டா வாக்கியம் ஆகாது. அங்க ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதிமத்வா பாவாதி இதெல்லாம் இருக்கணும். கௌரஸ்வஸ்புருஷோஹஸ்தி அப்படின்னு சொன்னா இது ஒரு வாக்கியம்னு எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்க முடியாது. ராமஹா கிராமம் கச்சதி அஸ்வேன கிராமம் கச்சதி இப்படிலாம் சொன்னா வரும். ஏன்னா அந்த பதங்களுக்கெல்லாம் ஒரு ஆகாங்க்ஷை வரணும், பதார்த்தங்கள ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாங்க்ஷை இருக்கணும், அன்வயிக்கிறதுக்கு யோகியதை வேணும், அதுக்கப்புறம் சந்நிதி இருக்கணும். ஆகாங்க்ஷா, யோகியதா, சந்நிதி, இது மூணும் இருக்கக்கூடிய வாக்கியமா இருந்தா தான், பத சமூகமா இருந்தா தான் அது வந்து அர்த்தத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமாக ஆகும். இது இல்லாம வெறும் சப்தங்களை வரிசை சொல்லிட்டு இருந்தா ராமஹா ராமோ ராமாக கோ என்ன வாக்கியார்த்தம் சொன்னா எப்படி சொல்றது? இந்த சரீருக்கு ஒண்ணும் வாக்கியார்த்தம் கிடையாது. அதனால இதெல்லாம் ஆகாங்காதிபத் பத கடம்பகமாக இருந்தால் தான் அதுக்கு வாக்கியத்தும் வரும். வெறும் அகண்டார்த்தம் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு வாக்கியமாக இருக்க முடியாது. அதனால நீங்க சொன்னதெல்லாம் தப்பு. ஏன் இந்த ஆகாங்ஷை வர முடியாது அப்படின்னு சொல்றேன்? ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி எல்லாம் இல்லைங்கிறது என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மால ஆகாங்ஷா ஏன் இல்லை? ராமஹராம ராமாக மாதிரி இல்லை. இங்க இருக்கு சரியா வாக்கியம், சரியான வாக்கியத்துக்கு உண்டான லட்சணம் வருதே அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் கேளு. இங்க வந்து ஆகாங்ஷை வராது. ஆகாங்ஷைனா என்ன? அதை குடிச்சு அது வருதா இல்லையா பார்ப்போம். ஆகாங்ஷாஹி அபிதான அபர்யவசானம். ஆகாங்ஷான்னு சொன்னா ரெண்டு பதத்துக்கு ஆகாங்ஷை சொல்லும் போது ஒரு பதத்தை மறைச்சுட்டோம்னா, அதாவது ஒரு பதம் இல்லாம போனால் இன்னொரு பதம் நமக்கு முழுசா ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியாம போகும். அப்போதான் அந்த பதத்துக்கு இன்னொரு பதம், இன்னொரு பதம் சேர்ந்தா முழுக்க அர்த்தத்தை கொடுக்கும். அந்த பதம் சேரலைன்னா இது கொடுக்காது, அந்த அண்மைய அனுபவத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பதங்களுக்கும் ஆகாங்க்ஷா அப்படின்னு சொல்றது. தச்ச ஏனவினா எஸ்ய ந ஸ்வார்த்தான்வய அனுபாவகத்துவம் ததேவ தஸ்ய அபரியவசானம். அப்ப ரெண்டு பதார்த்தம் இருக்கணுங்கிறது யாருக்கு பார்த்தல? ஒரே ஒரு பதார்த்தத்தை வச்சு என்ன பண்றது? இந்த பதம் ஒரு அர்த்தத்தை கொடுத்தது, ஆனால் இன்னொரு பதத்தினுடைய அர்த்தம் சேராமல் அதனுடைய அர்த்தம் பூர்ணமாக ஆகலே. இப்போ ஒரு இதை சொல்றேன் பாருங்க. ராமன் ஆனவன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சா வாக்கிய அர்த்தம்? அப்படியே தொக்கி நிக்கிறது என்ன என்ன என்னன்னு கேக்குறது இல்லையா, என்ன பண்ண அப்படின்னு. அப்ப என்னாச்சு? இன்னொன்னு கேக்குறது, இது ஒரு பூர்ணமான போதத்தை கொடுக்க முடியல. அதனால அப்ப இது ஒரு கிரியாபதத்தையோ வேற இன்னொரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது, அதுதான் ஆகாங்க்ஷை. சரியா? அப்ப நீங்க ராமநானவன் சொல்ல கிருஷ்ணநானவன் சொன்னா அது அதுல சேராது, அது யோக்கியமாகாது. இதுக்கு நீங்க அதுக்கு யோக்கியமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும். போனா வந்தான் அது ஏதாவது சொன்னா சரியா போகும். அப்ப அகண்டார்த்தத்துல சத்தியம் அப்படின்னு சொன்னா ஜானம்னு சொன்னா என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆகாங்க்ஷை கிடையாது. சத்தியம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஞானம் வந்ததோ? இல்லை. ஆக ஆகாங்க்ஷைன்னு சொன்னா அர்த்தம் ரெண்டு இருக்கணும், ரெண்டு பதங்களுக்கு தனித்தனியா ரெண்டு அர்த்தம் இருக்கணும். அப்பதான் ஒரு அர்த்தம் சேராம இன்னொரு அர்த்தம் போதத்துக்கு அதை அபேட்சிக்கிறது அப்படின்னு சொல்லணும். சரி, சந்நிதிங்கிறது என்ன? சந்நிதிஸ்து அவ்வதானீன அன்வய பிரதியோகி உபஸ்திதி. சந்நிதினா என்ன அப்படின்னு, ஆகாங்க்ஷா யோகிதா சந்நிதியை முன்னாடி சொல்லிட்டோம். சந்நிதி அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும். சட்டுன்னு ஒரு வாக்கியத்துல அந்த ஒரு பதத்தினுடைய அர்த்தம் தெரியாம இருந்ததுன்னு சொன்னா வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். ஏன்? நமக்கு அந்த அர்த்தோபஸ்திதி வரணும் முதல்ல. இந்த பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருந்தால், எல்லா பதத்தினுடைய அர்த்தமும் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்புறம் நான் அதை வந்து யோக்கியத்தை ஆகாங்க்ஷையை வச்சுன்னு எதுல எது சேர்க்கணும்னு பார்த்து இது பண்ண முடியும். கிரிர்புக்த மக்னிமான் தேவதத்தேனா அப்படின்னு ஒரு நாலு பதத்தை சொன்னோம். கிரிஹி மலை, புக்தம் சாப்பிடப்பட்டது, அக்னிமான் அக்னியுடையது, தேவதத்தேன தேவதத்தன் நாள் அப்படின்னு ஒரு நாலு பதங்கள் இருக்கு. இப்ப நாலு பதங்களுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஆனா கலைஞ்சு கிடக்கு. நீங்க என்ன பண்ணும்? இதே சேப்பு ஆகாங்க்ஷையை வச்சிருந்து கிரீர் புக்தம்னு வராது இல்லையா? ஏன்னா மலை முழுங்கப்பட்டதுன்னு சொன்னா அப்போ கிரீர் புக்தகாவது வரணும். கிரிஹின்னு புள்ளிங்கம் இல்லையா இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணுவேன், தி கிரிஹிங்கிறது எதுல சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டா அக்னிமான்ல சேர்த்து விடலாம். கிரிஹி அக்னிமான் புக்தம் தேவதத்தேனா, அதாவது இந்த மாதிரி ரெண்டு அதான் மலையில் அக்னி உள்ளது, தேவதத்தனால் சாப்பிடப்பட்டது. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் அந்த பதங்களை போட்டு கலைச்சு கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பதத்தை நம்ம வந்து அந்த ஆகாங்க்ஷையை பார்த்து பிரிச்சு எடுத்துக்கணும். ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி எல்லாத்தையும் வச்சுட்டு. இப்போ வந்து ஒரு எந்த பதத்தில் எந்த பதார்த்தம் அன்வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் அந்த யோகியமான பதார்த்த உபஸ்திரி இல்லைன்னா இது என்னது கிரீர் புக்தம் யார் மலையை சாப்பிட்டது அப்படின்னு நமக்கு இதாக இருக்கும் இல்லையா. அதனால் அன்வய பிரதியோகி இந்த கிரிஹிங்கிறதுக்கு அக்னிமான்ங்கிறதுல அன்வயம்ங்கிறது நமக்கு உபஸ்திதம் ஆச்சுன்னா நம்ம இந்த வாக்கியத்தை சரிப்படுத்தி இந்த மாதிரி அன்வயம் சொல்ல முடியும். இல்லாட்டா அன்வயமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஸ்லோகத்தில் உள்ள பதங்களுக்கெல்லாம் எது எதில் சேர்த்து வாக்கியம் வைக்கணும்னு சொல்லி ஒரு அன்வயம் காண்பிக்கிறோமே, இந்த அன்வயம் காண்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யோக்கியத்தையும் சந்நிதியும் வேண்டும். அது இல்லாமல் அன்வயம் பண்ண முடியாது, வாக்கியார்த்தம் தெரியாது. அதுக்காக அன்வயம்னா என்ன, ஒரு பதார்த்தம் எந்த ஒரு பதார்த்தத்தில் அன்வயிக்கணுமோ அந்த இன்னொரு பதார்த்தம் சட்டுன்னு நம்ம புத்தியில் உபஸ்திதமாக இருக்கும், அப்போ தான் அது வந்து சந்நிதின்னு சொல்லணும். அப்போ அங்கேயும் ரெண்டு தேவைப்படுறது, இங்கே ஒரு பதார்த்தம் இருக்குது அங்கே ஒரு பதார்த்தம் இருக்குது. அதே மாதிரி யோக்கியதானா என்ன, யோக்கியதாச்ச ஏக பதார்த்த சம்சர்க்கே அபர பதார்த்த நிஷ்ட அத்தியந்தாபாவம் பிரதியோகிதா வச்சேதக தர்மசூன்யத்துவம். இது கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணி சொன்னார். ஒரு பதார்த்தத்துக்கும் இன்னொரு பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சம்சர்க்கம் இருக்கணுங்கிறத எப்படி சொல்கிறதுனா இப்போ பாருங்களேன், ஜலேன விரக்ஷம் சிஞ்சதி அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன, ஜலத்தினாலே மரங்களை நினைக்கிறான். ஜலத்தை விட்டு நினைக்கிறது ஜலம் விடுறது தான், ஜலம் விட்டு நினைக்கிறது நினைக்கிறதுங்கிற அர்த்தம், விடுறது மாத்திரம் இல்லை விட்டு அதை நினைக்கிறான் சிஞ்சதி அப்படின்னு அப்பதான் பேரு. சேச்சனம் பண்றான், பரிசேச்சனம், ஜலத்தை விட்டு அதை இது பண்றது சிஞ்ச அதான் சேச்சனம்னு சொல்றது. இப்போ ஜலத்தினால பரிசேச்சனம் பண்ணுறான். இங்கே என்ன ஜலேனாங்கிறதுக்கு பதில் அக்னினா அப்படின்னு ஒரு திருப்தியார்த்தம் போடுறான்னு வச்சுருந்தோம், இது முடியுமா? அக்னியால் எல்லாத்தையும் நினைக்கிறான், எரிக்க வேணும்னா முடியும், எரிக்கலாம், ஆனால் நினைக்க முடியாது இல்லையா. அப்போ என்னாச்சு, அங்கே என்ன குறைவாச்சு, அந்த ஜலேனா சிஞ்சதி சேச்சனம்ங்கிற ஒரு கிரியை இருக்கே அந்த கிரியைக்கு சாதனமாக கூடிய ஒரு தன்மை ஜலத்துக்கு இருக்கு ஆனா அக்னிக்கு இல்லை, அந்த யோக்கியத்தை இல்லை. ஆக இந்த அக்னிக்கும் அந்த சேச்சன கிரியைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணுமே, சாத்தியசாதன பாவம் அங்க வந்து இடிக்கிறது இல்லாம கொடுத்து இது யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லுவோம். இதை நாம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பதத்தினுடைய அர்த்தத்துல இன்னொரு பதத்தினுடைய அர்த்தம் சம்பந்தப்படுறதுக்கு யோக்கியமாக இருந்தா அதுதான் யோக்கியதான்னு சொல்றோம். ஏக பதார்த்த சம்சர்க்கே அபர பதார்த்த நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிதாவச்சேதக தர்மசூன்யத்துவம். அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம்னே நாம் இப்போ வச்சுப்போம். இன்னொரு பதார்த்தத்தில் ஒரு பதார்த்தத்தினுடைய அதாவது ஒரு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் அந்த இன்னொரு பதார்த்தத்தில் இல்லே அப்படின்னு இருக்கப்படாது. அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி இல்லைன்னு இருந்தால் அத்தியந்தாபாவ பிரதியோகி, அக்னியில இந்த சேச்சனக்கரணத்துவங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா என்னாச்சே, இது அத்தியந்தாபாவ பிரதியோகியா கொடுத்து இல்லேன்னு இல்லாம இருக்கணுமா, இருக்கணும்னு அர்த்தம். அப்புறம் அது என்ன பிரதியோகிதாவ செய்ய தர்மசூன்யத்துவம் எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா, இப்ப இருக்கு இல்லைங்கிறது நம்ம வாக்கியத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுக்கணும், முன்னாடி தெரியாதோ இல்லையோ, இவனுக்கு தெரியவே தெரியாது, கேட்குறவனுக்கு புதுசாக இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இருக்கு இல்லைங்கிறது முன்னாடியே அவனால் கண்டுபிடிச்சிக்க முடியாது இல்லையா. அதனால அந்த அவச்சேதக தர்மத்தை பார்த்து சொல்லுவான், அவச்சே யோக்கியத்தை சொரூப யோக்கியத்தை, அதாவது இவன் யார் அப்படின்னு கேட்டால் இவன் வந்து ஒரு குலாலன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோவான். அப்போ இவனால் பானை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். குலாலன்னு சொல்லியிருக்கே, குலாலன்னு சொன்னால் அவன் பானை பண்ணுறவன் தானே குலாலன், அதனால் இவனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம் அதை சொல்லிவிடலாம். இப்போ அதுக்கு வேண்டிய சாமகிரிலாம் சேர்ந்தது தியானம், சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சொல்லிவிடலாம் யோகியத்தை இருக்குதுன்னு, ஏன்னா அந்த தியானத்தை சம்பாதிச்சுண்டான்னா பண்ண முடியுமே. அதனால் இப்போ பண்ண முடியாட்டாலும் எப்போவாவது பண்ணினான்னா கூட இவனுக்கு அந்த யோக்கியத்தையானது இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விடலாம். அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த தர்மத்தை வச்சு. ஒரு தடி இருக்கு, இந்த தடியால கடம் உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆ முடியும், தண்டத்வாத் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க யாரு கையில் ஆகப்பட போறதுங்கிறது நமக்கு தெரியாது. இதை வச்சு எப்படி சொல்றதுன்னா, அந்த யோக்கியத்தையை வச்சுன்னு நம்ம பேசுவோம், இதுதான் தர்மம்னு சொல்றது. அதே மாதிரி முன்னாடி தெரியாட்டாலும் அந்த தர்மத்தை வச்சுட்டு, இப்ப இது வன்னியா, வன்னின்னு சொன்னா நினைக்கிறதுக்கு எப்பவுமே இது சாதனம் ஆகாது அப்படின்னு தெரியும். ஜலம்னு சொன்னா சரி, இது விடலாம், இது மரத்துக்கெல்லாம் விட முடியும், அந்த காரியத்துக்கு இது சாதனம் ஆகலாம் அப்படின்னு தெரியறது இல்லையா. அதனால ஜலத்துவம் இதெல்லாம் தான் அந்த அத்தியந்தாவ பிரதியோகிதா நவச்சேதக தர்மம். இந்த தர்மம் இருந்ததுன்னா, இதை நம்ம அதுக்கு மேலே ஜாஸ்தி சிரமப்பட்டு புரிஞ்சுக்க வேண்டாம், இந்த தர்மம் இருந்ததுன்னா அங்கே வந்து யோக்கியத்தை இருக்குதுன்னு ஆச்சு, இவ்வளவுதான். ஏக பதார்த்த சம்சர்கே அபர பதார்த்த நிஷ்ட அத்தியந்தாவ பிரதியோகிதாவச்சேதக தர்மசூன்யத்துவம், தர்ம பிரதியோகிதா அனவச்சேதக தர்மத்துவமாவது சொல்லலாம், பிரதியோகிதாவச்சேதக தர்மசூன்யத்துவம்னாவது சொல்லலாம். அது ரெண்டுமே ரொம்ப சின்ன வித்தியாசம் இருக்கு. இது எல்லாமே நைதத்திரயம் சம்சர்க்க அவிஷயே சம்பவதி. இது இப்ப என்ன கேட்டான்னா, வாக்கியார்த்தத்துல ஒரு சம்சர்க்கம், ரெண்டு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் தெரியறதுக்கு ஆகாங்க்ஷை தேவைப்படுறது, ரெண்டு பதார்த்தத்தினுடைய சம்சர்க்கம் தெரியறதுக்கு அந்த பதார்த்தங்கள் நமக்கு உபஸ்திதமாக இருந்து சந்நிதி தேவைப்படுறது, அந்த சம்சர்க்கம் சரியா இருக்கு தெரிய வைக்கிறதுக்காக யோக்கியத்தையை நாம வந்து பார்க்கறோம், இதெல்லாம் வேண்டிருக்கு. இதெல்லாம் அகண்டார்த்தத்துல ஒரே ஒரு பதார்த்தம்னு சொன்னா அதுக்கு எதுக்கு ஆகாங்கே யோகிதே, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப ஆகாங்கா யோகிதா சந்நிதினா இல்லாத வாக்கியம் அது எப்படி வாக்கியமாக ஆக முடியும் அப்படின்னு கேள்வி. இது வாக்கியமே இல்லைன்னு பிரபலமான ஒரு பொதுபட்சம். இதுக்கு பதில் சொல்றா, நைஷ தோஷா, இந்த தோஷம் எனக்கு வராது, ஏன் அகண்டார்த்தேபி ஏதத்ரிதய சம்பவாத். இந்த ஆகாங்கா யோகியதா சந்நிதி தானே வேணும் அகண்டார்த்த வாக்கியத்துல, நான் பண்ணி கொடுக்குறேன், அப்ப இது வாக்கியம் ஒத்துக்கலாமனோ, ஒத்துக்கல் அப்படின்னா எனக்கு இந்த மூணும் உண்டு. எப்படி ததாஹி நிராகாங்கஷயோரபி எத்கிஞ்சித் அன்வய அனுபாவகதையா தாத்பரிய விஷய அனனுபாவகத்துவமேவ ஆகாங்கா வாக்கியா ததாச்ச அன்வயாம்சோ வியர்த்தா. அப்படிதானே இருக்கு, விதையாவா விதையா இல்லையே, ஒரே விஷயா தாத்பரிய விஷய அனனுபாவகத்துவம் அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆமா ஆகாங்கா வாச்சா ததாச்ச அன்வயாம்சோ வியர்த்தா. ஒரு ஒரு உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். ராமஹா கிராமம் கச்சதி. நான் இந்த பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு வச்சிருக்கிறேன், பத்பியாம் அஸ்வேன யானேனு மூணு கொடுக்குறேன். நீங்க எதுல எதை சேர்க்கலாம், ராமம் வந்து கிராமத்துக்கு போறானே வண்டி, யானம்னா வண்டி, அஸ்வம்னா குதிரை இல்லை காலால, மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன். இது மூணுக்கும் யோகியத்தை இருக்கு அந்த வாக்கியத்தில் சேர்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் ஆனால் அங்கே இப்போ எப்படி போனா அப்படிங்கிறது ஆகாங்கையும் நிற்கிறது. இது மூணில் எதை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்லணும். எப்படி சொல்லலான்னா அவன் என் தாத்பரியம் தெரிஞ்சா சொல்லலாம். ராமன் எப்படி போனாங்கிறது உங்களுக்கு பிரமாணாந்தரத்தினால தெரிஞ்சாலோ, அல்லது கேட்கறவன் மனசுல என்ன வச்சுட்டு இருக்கான், எந்த மாதிரி உத்தரத்தை அபேட்சிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலோ நீங்க வந்து அதை கண்டுபிடிக்கலாம். யோக்கியத்தை எல்லாம் வச்சுட்டு தாத்பரியத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி தெரியுமா, ஒரு கிராமம் வந்து ரொம்ப தூரக்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரக்க இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல காலால நடந்து போக முடியாது. சரி, அதனால இந்த பத்யாங்கிறத விட்டுடுவோம், இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அது ஏதோ வண்டி கிண்டி போகாத ஒரு இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராமத்துக்கு போக முடியாது, அஸ்வத்துல தான் போகலாம் அப்படின்னு இருந்தா அஸ்வேனா இதுதான் கரெக்ட்னு நீங்க சொல்லுவேன் இல்லையா. அதே மாதிரி இப்ப வந்து காசிக்கு போனா அப்படின்னு சொன்னா அஸ்வேனன்னு சொல்றதுக்கு பதில் ரயில் வண்டி இதுதான் பிரசித்தமா இருக்கு, அதனால யானை என்னங்கிறத நீங்க எடுப்பேன். அப்ப அந்த அந்தந்த எந்த இடத்துல எது சரியா வரும்னு அந்த தாத்பரியத்தை புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆகாங்கை சொல்லணும். நீங்க பாட்டுக்கு எப்படியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆகாங்க இருக்கத்தான் இருக்கு, எதை வேணாலும் அதில் சேர்த்து பதில் சொன்னா வாக்கியம் சரிதான் அப்படின்னு சொல்லலாமோ, சொல்லப்படும். அப்ப இதுலயே என்ன தெரியறது, இந்த மூணுல எதை சேர்த்தாலும் வாக்கியத்துக்கு அர்த்தம் வரும், அது வராதுன்னு சொல்லல, ஆனா அவன் நினைச்ச அர்த்தம் வருமா, தாத்பரிய விஷயபூத அர்த்தம் வருமான்னு கேட்டா அது எதை சேர்த்தாலும் முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் அதுக்கு சரியா. இந்த இப்பெல்லாம் பரீட்சையில ஒரு கேள்வி கேட்டு ஒரு நாலு ஆன்சர் கொடுக்குற, அதுல ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கு. இப்ப வந்து அஷ்டாத்தியாயி கேன பிரணீதா அப்படின்னு ஒரு கேள்வி. பாணினினா, வேதவியாசேன, காளிதாசேன அப்படின்லாம் உத்தரம் கொடுக்குறான். நீங்கள் எதை சேர்க்கலாம்? வாக்கியம் சரியா வருதுங்கிறதுக்காக காளிதாசேன அத்தியாத்திய அஷ்டாத்தியாயி பிரணீதான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. வாக்கியம் சரியாக தான் இருக்கு, இந்த மாதிரி சொன்னாலும் வாக்கியம் சரியும் சொல்லக்கூடாதுண்ணா. அப்ப என்ன ஆறுது, என்ன தப்பு? வாக்கியத்துல நீங்க ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாது, ஆனா விஷயம் தப்பு. அந்த விஷயம் அப்படி இல்லை இல்லையா? அப்ப அதுலயும் என்ன தெரியுதுன்னா, தாத்பரிய விஷயம் ஆகாங்கான்னு சொன்னா எதையோ ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இல்லை. தாத்பரிய விஷய விஷய அனனுபாவகத்துவம் ஆகாங்கா அப்படிதான் சொல்லணும். எந்த விஷயம் தாத்பரிய விஷயமாக இருக்கோ, அது எந்த பதத்தை பதம் இல்லாமல் அந்த அர்த்தத்தை போதிக்க முடியாம அந்த வாக்கியம் ஆகாங்கிறதோ, அந்த பதத்துக்கும் அதுக்கும் தான் ஆகாங்கா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறது தெரியறது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் அந்த அன்வயாம்சங்கிறத விட்டு விடுறேன். தாத்பரிய விஷயங்கிறது சில இடத்துல சம்சர்க்கமாக இருந்தால் அப்ப அந்த ஆகாங்கை, சில இடத்துல சொரூபமே தான் சொன்னா நான் அப்ப ஏன் அன்வயத்தை சொல்லணும்? அதனால ஆகாங்காவுக்கு நான் எப்படி லட்சணம் சொல்றேன், தாத்பரிய விஷய அனனுபாவகத்துவம், எந்த பதம் இல்லாமல் இன்னொரு பதமானது தாத்பரிய விஷய விஷயத்தை போதிக்க முடியாது போகுமோ, அந்த ரெண்டு பதங்களுக்கு பரஸ்பரம் ஆகாங்கா. இது அகண்டார்த்தத்திலையும் சொல்லலாம். அன்வயம்ங்கிறது ஒண்ணு கலந்தா தான் அகண்டார்த்தத்துக்கு விரோதி, ஏன்னா அன்வயங்கிறதுக்கு சம்பந்தம்னு அர்த்தம். சம்பந்தம்னு சொன்னா ரெண்டு பதார்த்தம் வரணும், அப்பதான் சம்பந்தங்கிறது வரும். அகண்டார்த்தத்துல சம்பந்தங்கிறது வராது. அதனால ரெண்டுக்கு சம்பந்தம் சொல்லணும்னு வந்தா அகண்டார்த்தம் போச்சு. அப்ப நான் ஆகாங்கை எப்படி சொல்லுவேன், தாத்பரிய விஷய அனனுபாவகத்துவம், ஏன பதேன வினா, எந்த ஒரு பதத்துக்கு தாத்பரிய விஷயமான ஒரு அர்த்தத்தை போதிக்க முடியாமல் போகுதோ அந்த பதத்துக்கு அந்த பதத்தோடு ஆகாங்கா அப்படின்னு சொன்னா சரியா போச்சு. இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா வாக்கியத்தையும் பதம். சத்தியம் பிரம்மா, பிரம்ம பதம் இல்லாமல் இது மூணுமே பிரம்மசப்தத்துல போய் அனுபவிக்கிறது. சத்தியம் பிரம்மா, தியானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா. சத்தியம்னு விருந்து நிறுத்தினோம்னு வச்சுக்கோ, அப்ப அந்த பிரம்மங்கிற பதம் இல்லாமல் இந்த சத்தியசப்தத்துக்கு ஒரு அர்த்தத்தை போதிக்க முடியாம போறது. அதனால சத்தியசப்தத்துக்கும் பிரம்மசப்தத்துக்கும் இங்க ஆகாங்கா இருக்கு. ஆனா என்ன அர்த்தம், சம்சர்க்கம் கிடையாது, சொரூபம். இப்படியாக சொல்லலாம், நச்ச அன்வய ததாத அன்வயாம்சோ வியர்த்தா ஏன வினா எஸ்ய தாத்பரிய விஷய அனனுபாவகத்துவம் இது ஏதாவன் மாத்திரஸ்தைவ சாமஞ்சஸ்யா. தாத்பரிய விஷயச்ச க்வசித் சம்சிருஷ்டா க்வசித் அகண்டா இது ந விசேஷா. ஒரு வாக்கியத்துல அது ஒரு ஒரு சம்சர்க்கமா இருக்கும், ரெண்டு சேர்ந்துதான் இருக்கும். இங்க வந்து வெறும் அகண்டமாக இருக்கு. அதனால ஆகாங்கைக்கு இந்த வாக்கியத்துல ஒன்றும் குறவே இல்லை. அத்தகா சா தாத்பரிய விஷய அகண்டார்த்த அனுபவ ஜனநாத் ஜனநாத் பிராக் வேதாந்த வாக்கியே அப்பி அஸ்தியேவ. வேதாந்த வாக்கியத்திலையும் அப்பேற்பட்ட ஒரு ஆகாங்கை இருக்கத்தான் இருக்கு. அப்புறம் ஆசக்தி, ஆசக்தினா சந்நிதின்னு அர்த்தம். அந்த சந்நிதியை தான் ஆசக்தின்னு இன்னொரு சப்தத்தானே சொல்றது விட்டு. ஆசக்தினா என்னன்னு கேட்டா, ஆசக்திரபி அவ்யவதானேன சாப்தபோதானுகூல பதார்த்தோபஸ்திதி மாத்திரம் நது அன்வய பிரதியோகித்வ விசேஷித பதார்த்தோபஸ்திதி கௌரவா. அங்கே எல்லாம் எதம் பண்ணாரு தெரியுமோ, நான் அன்வயம்ங்கிறத விட்டுட்டு சாப்தபோதம் வரத்துக்கு எந்த அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணுமோ அது சாப்தபோதம் வரத்துக்கு அன்வய சாப்தபோதம் அப்படி சொல்லப்படும், அதை நான் சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொன்னா. ஒரு உதாரணம் இதுக்கு பார்ப்போம். சில வாக்கியங்கள் எப்படி அதை வாக்கியத்தை பிரிக்கிறது, சிலேஷமா இருக்கு. சிலேஷமான வாக்கியங்கள் சர்வதோ மாதவ பாயா சயோ கங்காம் அதீதரத்து அப்படின்னு வல உதாரணம். சர்வதோ மாதவ பாயாத் இருக்கட்டும், எப்படி பிரிக்கலாம், சர்வதோ மாதவ பாயா சர்வதா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சர்வம் ததாதி சர்வதா அப்பேற்பட்ட மாதவ பாயாத் ரட்சிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் வரும். சர்வதா உமாதவ பாயாத் அப்படின் பிரிக்கலாம், சர்வதோ மாதவ பாயாத் அப்படின்னு வரும். எப்போதுமே அந்த உமாதவா, உமாதவஹனா யாரு, மாதவஹனா விஷ்ணுனா உமாதவா பரமேஸ்வரன், அவர் காப்பாத்தட்டும் அப்படின்னு அர்த்தமாகும். இப்போ இந்த ரெண்டு அர்த்தத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு அர்த்தமும் இந்த வாக்கியத்துலேயும் வரணும், அதுதான் கவிகளுடைய இது. அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது சப்தத்தை போட்டுடலாம். இந்த சப்தம் இப்படி போட்டதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த ரெண்டு அர்த்தமும் அந்த கேட்கறவனுக்கு தெரியணுமா. சர்வதோமாதேவப்பாயாத்துங்கிற வாக்கியத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் கெட்டிக்காரனா இருக்கிறவன் ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சப்தங்கள் போட்டிருக்குன்னு அர்த்தமா. இப்ப இங்க பாருங்க, ஒருத்தனுக்கு உமாதவஹாங்கிற அந்த பதச்சேதம் ஞாபகத்துக்கே வரல, அதாவது அந்த அர்த்தம் ஆசக்தி இல்லை, உபசிதி இல்லை, அப்ப அவனுக்கு அந்த சாப்த போதம் வருமோ? வராது. சர்வதோ மாதவ பாய, ஓ இப்படி கூட பதச்சேதம் பண்ணலாமா? பதச்சேதம் பண்ணலாம்ங்கிறது தெரிஞ்சாதானே அவனுக்கு அந்த அர்த்தம் உபஸ்திதி ஆகும் அவன் மனசுல, இல்லையா? அப்ப அந்த அர்த்த உபஸ்திதி இல்லாததுனால, ஆசக்தி இல்லைங்கிறதுனாலே அவனுக்கு அந்த சாப்த போதம் வரலே அப்படின்னு. இங்க வந்து அவனுக்கு பதார்த்தம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. உமாதவஹான்னா உனக்கு தெரியுமான்னு கேட்டா தாராளமா தெரியும்னு சொல்லுவான், இல்லையா? மாதவஹா தெரியும், உமாதவஹா தெரியாதுன்னு சொல்ல மாட்டானே. அதனால உமாதவஹாங்கிற பதார்த்தம் தெரியும், பத பதார்த்தம் தெரியாம போகல. ஆனா இந்த இடத்துல அப்படி அவனுக்கு அர்த்தோபஸ்திதி வரல. சர்வதோ மாதவ பாயாத்னா சர்வதோ மாதவஹா, அந்த பதார்த்தம் அந்த உபஸ்திதி தான் வந்ததே தவிர உமாதவஹான்னு கூட இங்க வரலாம்ங்கிற ஒரு இது வரல, உபஸ்திதி வரல. அப்ப என்னாச்சு? இதுதான் ஆசக்தி. இது வந்தா ஆசக்தி, வரலன்னா ஆசக்தி இல்லை, சரியா? அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி அர்த்தம் சொல்றேன்? அவ்வதானேன சாப்தபோத அனுகூல பதார்த்தோபஸ்திதி மாத்திரம் ஆசக்தி. இந்த சாப்தபோதம் வர்றதுக்கு தேவையான பதார்த்தோபஸ்திதி, அது அவ்யவதானமா வரணும். அவ்யவதானம்னா இன்னைக்கு ஒண்ணு வந்தது நாளைக்கு ஒண்ணு வந்ததுன்னா அது சாப்தபோதத்துக்கு உபயோகப்படாது. சேர்ந்த வாக்குல சேர்ந்து வரணும் இந்த பத அர்த்தோபஸ்திதியானது. அதுல வந்து நீங்க அன்வய பிரதியோகி அன்வயோ அனுயோகி உபஸ்திதி எல்லாம் சேர்க்கக்கூடாது, அன்வயமே சேர்க்கக்கூடாது. அது சில இடத்துல அன்வயமா இருக்கும் சாப்தபோதம், அதுக்கு தேவையான உபஸ்திதியா இருக்கும். சில இடத்துல அகண்டார்த்தத்துக்கும் இருக்கலாம், அதை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. நத்து அன்வய பிரதியோகித்துவ விசேஷித பதார்த்தோபஸ்திதி கௌரவா சாச்ச சம்சர்க்க அபோதகேபி அஸ்தேவ. இப்படி பார்க்கும்போது வெறும் அகண்ட ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்திலும் சத்தியம் அன பிரம்மா இந்த சப்தார்த்தங்கள்லாம் உபஸ்திதமா இருந்ததுன்னா அவனுக்கு அந்த சாப்தபோதம் வர்றதுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. அதே மாதிரி யோக்கியதா, யோக்கியதா அப்படி தாத்பரிய விஷய அபாத ஏவா. ஒரு பதார்த்தத்துல இன்னொரு பதார்த்தத்துடைய சம்சர்க்கம் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் யோக்கியதேனா, இல்லையா? ஒரு சம்சர்க்கம் தர்க்கம் சொல்லாருங்கோ, தாத்பரிய விஷயம் எதுவோ அது அபாதிதமாக இருக்கணும், அப்பதான் அதை யோக்கியதான்னு சொல்றோம். தாத்பரிய விஷய அபாதா, அது சம்சர்க்கமாகவும் இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்வரூபமாகவும் இருக்கலாம், இப்படிதான் யோக்கியத்தையே சொல்லணும். இத்தியாதி ஸ்வரூபம். அதனாலதான் நமக்கு வாக்கியத்துல சில சமயங்கள்ல விஷகலிதமா ஒவ்வொரு பதார்த்தங்கள் தெரியுது, ஆனா மொத்தமா இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு புரியாம போற இது வருது இல்லையா? என்ன சொல்றார்? பதம் பதம் பார்த்தோன்னா இன்னும் அர்த்தம் தெரியுது, ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அண்மையாம்சத்துல யோக்கியத்தை கிடைக்க மாட்டேங்கிறது, அதை தேடுறோம் நாம. என்ன யோக்கியத்தை இவர்னு சொல்ல வர்றாருன்னு புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல அந்த யோக்கியத்தை பிடிக்க முடியாததுனாலதான் நமக்கு வந்து லேட்டாருது தாத்பரியம் புரியறதுக்கு. அப்ப அந்த இடத்துல எல்லாம் அன்வயபரமான வாக்கியம் இருக்கிற போது நீங்க ஒரு அன்வயம் கரெக்டா வர யோகியத்தையே பார்ப்பேன், எது எதோட சேர்றதுக்கு யோக்கியமாக இருக்கு அப்படின்னு, இல்லையா? அதே மாதிரி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அகண்டார்த்தத்துல அகண்டார்த்தத்திலையும் எனக்கு ஒரு யோகியத்தை வேணும். எந்த மாதிரி அகண்டார்த்தம் நமக்கு வந்து இந்த தாத்பரிய விஷயமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். பிரகஷ்ட பிரகாஷ சந்திரஹா அப்படின்னு சொல்ற இந்த வாக்கியத்துல சந்திரஸ்வரூபத்தை அகண்டார்த்தமா போதிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்துதா, இல்ல அதுல உள்ள பிரகாசத்தை மாத்திரம் போதிக்க வந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? சந்திரனை போதிக்க வந்ததுன்னு தானே சொல்லணும். ஏன்னா அவன் கேட்டது வந்து பிரகாசத்தை பத்தி இல்ல, சந்திரனை பத்தி தான், இல்லையா? அப்ப அவனுடைய கேள்விகள் இத்தியாதிகளை வச்சுட்டு இதை சொல்றதுக்காக தான் இந்த வாக்கியம் வந்ததுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கும்படியாக இருக்கும். எப்பவுமே வாக்கியத்தினால நேரடியா பிரத்யக்ஷம் சொல்லி கொடுக்குற மாதிரி அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. வாக்கியத்தை யாரை பார்த்து நாம வாக்கிய பிரயோகம் விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக வாக்கிய பிரயோகம் பண்றோமோ அந்த ஆளுக்கு இந்த வாக்கியத்துடைய முன்ன பின்ன கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் இவன் சொல்றத அவனால புரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயத்தை பத்தியே அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பேற்பட்டவனுக்கு இவன் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டான்னா அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே முடியாது. அந்த காரணத்தால தான் நமக்கு வந்து புது புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது புரிய மாட்டேங்கிறது, புரியல புரியலன்னு சொல்றோம். ஏன் புரியலன்னா அந்த விஷயத்தினுடைய இது இல்லை நம்ம கிட்ட, முன்ன பின்ன அதனுடைய சம்ஸ்காரங்கள் நம்ம கிட்ட இல்லை. இப்போ கதை புஸ்தகம் இந்த மாதிரி ஏதாவது படித்தோம்னு வச்சுங்கோ, அப்போ அதுக்கு தேவையானது நம்ம கிட்டயே இருக்கு, அதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்தா உடனே புரியுறது, பேப்பர் படிக்கிறோம் உடனே புரியுறது. அதனால என்ன ஆறுது, அந்த விஷயம் முன்னாடி நமக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டு இப்படி இப்படி இருந்தால் நம்மளால நமக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா டக்குன்னு உள்ள ஏறது. அது கொஞ்சம் சில இதாக புரியா இல்லைன்னா புரியலன்னு சொல்லும்படியாக ஆறு. அப்போ என்ன ஆறுது, அதுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த தாத்பரிய விஷயம் இப்படியாக இருக்கும்னு எதை வச்சுட்டு நாம் ஊகிக்கிறோமோ அதை ஊகிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சாமகிரி தேவைப்படுறது. இந்த மாதிரி வாக்கிய பிரயோகம் பண்ணால் இவன் இதை தான் சொல்கிறான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கான். ஒரு சாமானிய ஞானம், அதாவது பூரா தெரிஞ்சிருந்தால் அப்புறம் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கலாங்கிற ஒரு சமஸ்காரம், இப்படியெல்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். தார்க்கிகால் வந்து தாத்பரிய ஞானம் முன்னாடியே இருந்து கொடுத்தனா அப்புறம் எதுக்கு சாப்பிட்டு போகணும்னு கேள்வி கேட்டுண்டு இந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொல்ல போகிறான்னு நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது உண்டுன்னு பொதுவாக அந்த வாக்கியத்தை கேட்டு அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் அப்போ இதுதான் வாக்கியத்துலேருந்து இது வருது. அதனால் தாத்பரிய ஞானமாக, ஞானம்னா பொதுவாக இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற தாத்பரிய ஞானம் முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் இதைத்தான் சொல்கிறான் அப்படின்னு நிச்சயமானதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். எத்தனை நூ ஏக பதார்த்த சம்சர்க இத்தியாதி ஸ்வரூபா, ஏக பதார்த்தே அபர பதார்த்த சம்சர்க அபாதித அப்படின்லாம் சொல்லப்படாது எங்க யோக்கியதையில. தாத்பரிய விஷய அபாதா அதோடு நிறுத்திக்கணும். தாத்பரிய விஷய அபாத இல்ல, எத்த பாதித அபாதித சம்சர்கத்வய சம்பவ தத்திர பாதித தாத்பரிய விஷயக்கே அதிவியாப்தே ஏக பதார்த்தே அபர பதார்த்த சம்சர்க அப்படின்னு சொன்னது பாருங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார், யோக்கியதாங்கிறது ஏக பதார்த்தே அபர பதார்த்த நிஷ்டா அத்தியந்தாவ பிரதியோகிதா வச்சேதக தர்ம சூன்யத்துவம் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையோ, இங்கே போய் மாட்டிக்கும். இவனுக்கு தெரியாது எதிர்த்தாப்பில் இருக்கிற வஸ்து கடிக்குமா கடிக்காதான்னு தெரியாது, சரியா? இப்போ வந்து ஒரு வாக்கியம், ஒரு சந்திக்தமாக ஒரு வாக்கியத்தை சொல்கிறான். இந்த அதில் வந்து இது வாளால் கடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். எத்தா போல இருக்கிற வஸ்து வாளால கடிக்கும் அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு முன்னாடியே தெரியாது வாளால கூட கடிக்கலாமா கடிக்க முடியாதா அப்படின்னு. பல்லால கடிக்கும் அப்படின்னு சொன்னா விஷயம் வேற, வேறதுன்னு புதுசா சொல்லும் போது இவனுக்கு இந்த யோக்கியத்தை கிடையாது. இந்த மாதிரி ஒரு யோக்கியத்தை அவனுக்கு இதுவரை இருக்குன்னு தெரியாது இல்லைன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகும், இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல பாதித சம்சர்க்கத்தை எடுத்துப்பானா அபாதித சம்சர்க்கம் எடுத்துப்பானா, வால்னு இருக்கப்படாது பல்னு இருக்கணும் அப்படின்னு திருத்திப்பான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இது வரும் இல்லையா. அப்போ அங்கே என்ன ஆகுது, பாதித சம்சர்க்கம் ஒன்று அபாதித சம்சர்க்கம் ரெண்டு சம்சர்க்கம் இருக்குதுன்னு சொன்னால் இவனுக்கு தெரியாத சமயத்தில் தான் இருக்கும், பல்லால் தான் கடிக்க முடியும் வாலால் கடிக்க முடியாது அப்படின்னு இவங்க தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து அவனுக்கு சந்தேகம் வராது. ஆனால் இதுவா அதுவான்னு சந்தேகம் இருக்குதுன்னா பாதித சம்சர்க்கம் அபாதித சம்சர்க்கம் ரெண்டு வரும், அப்போ அங்கே அதிவியாப்தி வந்துவிடும் உங்களுக்கு. ஏக பதார்த்தே அபர பதார்த்த என்ன அத்தியந்தாபாவ பிரத்தியோகிதா வச்சு அதுக்கு தர்மசூன்யத்துவம்னு சொன்னால் எல்லாம் வரும், ஓ வாளால் கூட கடிக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சின்னு போடுவான். அதனால் அப்படி சொல்லப்படாது, தாத்பரிய விஷய அபாதகான்னு சொல்லணும். இப்படி சொன்னால் சரியா இருக்கு. தாத்பரிய விஷய பாதித தாத்பரிய விஷயக்கத்தில் இல்லைன்னா அதிவியாப்தி வரும் இப்போ ஏற்பட்ட இடத்துல. தாத்பரிய விஷய அபாதச்ச அகண்டார்த்தேபி சுலபா, இப்போ எனக்கு அகண்டார்த்த வாக்கியத்தில் பிரச்சனையே இல்லை, தாத்பரிய விஷயம் அபாதிதமாக இருக்கணும் அவ்வளோதானே, ஸ்வரூபம் தான் தாத்பரியத்துக்கு விஷயமா இருக்குது அது அபாதிதமாக இருக்குது சௌக்கியமாக யோகிதா கிடைச்ச போச்சு. ஆக சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது எப்படி ஒரு வாக்கியமாக முடியும், அதுக்கு வேண்டிய லட்சண யோக்கியத்தையே இல்லையே, அதாவது விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய யோக்கியத்தை ஆகாங்ஷா சந்நிதின்னு எல்லாம் வேணுமே வாக்கியம்னா இதெல்லாம் ஒன்றும் காணுமே அப்படின்னு கேட்டார். எல்லாமே இருக்குது, அதனால் இது ஒரு வாக்கியமாகலாம், அதனால் இது வாக்கியமே ஆகாதுன்னு நீ பிரதிகூல தர்க்கத்தை சொல்லாதே.